Thank you, President Eyring. I love to hear my brethren and sisters speak. The Ten Commandments are fundamental to the Christian.
முன்னிடமைகளுக்கு அல்லது வணங்குவதாக நாம் உரிமை பாராட்டுகிற தேவனை விட்டு தேவர்களுக்கு தலை வணங்கி சேவிக்கிறோமா? கிறிஸ்தவ யூத மதங்களுக்கு 10 கற்பனைகள் அடிப்படையானது. தீர்க்கதரிசி மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது. இந்த கற்பனைகள் என்பதால் 2 கற்பனைகள் நமக்கு தொழுகைக்கும் நமது முன்னுரிமைகளுக்கும் வழிகாட்டுகிறது. முதலில், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என கடவுள் கர்த்தர் கட்டளையிட்டார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என இயேசுவுடன் கேட்கப்பட்ட போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என அவர் பதில் அளித்தார். வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதை 10 கற்பனைகளில் 2வது கற்பை விவரித்து, தேவனின் பிள்ளைகளாக நமது வாழ்க்கையில் இறுதியான முன்னிறமை எதுவாயிருக்க வேண்டும் என அடையாளம் காட்டுகிறது. வானத்திலும் பூமியிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தியலாகியும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். பின்னர் நீ அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என கற்பனை சொல்லுகிறது. வெறும் உருவாக்கப்பட்ட விக்கிரங்களை தவிர்ப்பதை மற்றுமன்றி எல்லா காலங்களிலும் அடிப்பீடு முன்னுரிமை இது விவரிக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நாம் எரிச்சுள்ள தேவனாயிருந்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு இரக்கம் செய்கிறவனாயிருக்கிறேன் என யெகோவா கூறுகிறார். எரிச்சலின் அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. எபிரேய மொழியில் அது உணர்வு பூர்வமானதும் ஆழமான உணர்வுகள் உள்ளமானதனமும் அர்த்தப்படுகிறது. நாம் வேறு தேவர்களை சேவிக்கும் போது, பிற முன்னுரிமைகள் நமக்கு முக்கியமாக இருக்கும் போதும் தேவனை நாம் வருத்தப்படுகிறோம். நமது காலத்தில் மத போதவர்களையும் சேர்த்து மனிதர்களால் தேவனை விட்டு சேவிக்கப்படுகிற பிற முன்னுரிமைகள் என்றால் என்ன? நமது உலகத்தில் பொதுவான இந்த சாத்தியங்களை கருத்தில் கொள்ளவும். கலாச்சார மற்றும் குடும்ப வழக்கங்கள், அரசியல் சீரமைப்பு, தொழில் சம்பந்த பேராவல், உலக பிரகாரமான உடைமைகள், கேளிக்கையை பின்தொடர்தல், அதிகாரம், பிரஸ்தாபம், கௌரவம். நம்மில் யாருக்குமே இந்த உதாரணங்கள் பொருந்துவதாக தோன்றினால் ஒருவேளை மற்றவர்களுக்கு இருப்பதாக நாம் சொல்லலாம். தனிப்பட்ட உதாரணங்களை விட கொள்கைமே முக்கியமானது. பிற முன்னுரிமைகள் நமக்கு இருக்கிறதா என்பது கொள்கை அல்ல, நம்முடைய முடிவான முன்னுரிமை என்ன என்ற கேள்வி 2வது கற்பனையால் முன்வைக்கப்படுகிறது. முன்னுரிமைகளுக்கு அல்லது வணங்குவதாக உரிமை பாராட்டுகிற தேவனை விட்டு வேறே தேவர்களுக்கு நாம் தலை வணங்குகிறோமோ, சேவை செய்கிறோமா, நாம் அவரிடத்தில் அன்பாயிருந்தால் அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம் என்று போதித்த இரட்சகரை நாம் பின்பற்றாமல் போனோமோ, அப்படியென்றால் ஆவிக்குரிய உணர்வின் மென்மையானும் நமது காலத்தில் பொதுவாயிருக்கிற ஒழுக்கமின்மையாலும் தாகத்தாலும் நமது முன்னுரிமைகள் தலைகீழாக திரும்பிவிட்டன. பிற்கால பரிசுத்தவான்களுக்கு தேவனின் கற்பனைகள் அவருடைய பிள்ளைகளுக்கான தேவனுடைய திட்டமான மகாராட்சிப்பன் திட்டத்தின் அடிப்படையாகவும் அதிலிருந்து பிரிக்க முடியாததாகவும் இருக்கிறது. இந்த திட்டம் சில நேரங்களில் மகா மகிழ்ச்சியின் திட்டம் என அழைக்கப்பட்டு, தேவனின் பிள்ளைகளாக நாம் எங்கிருந்து வந்தோம், நாம் இங்கே ஏன் இருக்கிறோம், நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்ற நமது மூல ஆதாரத்தையும் லக்கையும் விவரிக்கிறது. ரட்சிப்பின் திட்டம் சிருஷ்டிப்பின் நோக்கத்தையும் தேவனின் கற்பனைகளையும் சேர்த்து ஆளுமையாய்மையின் நிபந்தனைகளையும் ஒரு இரட்சகரின் அவசியத்தையும் அழியாமை மற்றும் நித்திய குடும்பங்களின் முக்கிய பாத்திரத்தையும் அது விவரிக்கிறது. இந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிற பிற்கால பரிசுத்தவான்களாகிய நாம் இந்த திட்டத்தோடு இணங்குவதில் நமக்கு நமது முன்னுரிமைகளை ஸ்தாபிக்காவிட்டால் பிற தேவர்களுக்கு பணிவிடை செய்வதில் நாம் அபாயத்தில் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக தேவனின் திட்டத்தின் அறிவு திருமணத்தை, குடும்பத்தை பற்றி பிற்கால பரிசுத்தவான்களுக்கு ஒரு தனித்துவமான பார்வையை கொடுக்கிறது. குடும்பத்தை மையமாக வைத்திருக்கிற சபை என நாம் சரியாக அறியப்பட்டிருக்கிறோம். பரலோக பெற்றோர்களுடன் நமது மதம் ஆரம்பமாகிறது. ஒரு குடும்ப உறவின் மூலமே இது சாத்தியம். நாம் அறிந்திருக்க நித்திய மேன்மையின் பரிபூர்ணத்தை அடைவதே நமது உயர்ந்த குறிக்கோளாயிருக்கிறது. தேவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் அத்தியாவசியமென நாம் அறிந்திருக்கிறோம். மனித பிறப்பிற்கும் குடும்ப அங்கத்தினர்களை நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்தவும் இந்த திருமணம் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பை கொடுக்கும். திருமணத்தையும் பிள்ளைகளை பெறுவதையும் போஷிப்பதையும் தேவனின் திட்டம் என்றும், அப்படி செய்ய தருணம் கொடுக்கப்பட்டவர்களின் ஒரு பரிசுத்த கடமை எனவும் நாம் பார்க்கிறோம். பூமியிலும் வானத்திலும் இறுதியான பொக்கிஷம் நமது பிள்ளைகளுக்கும் நமது சந்ததியுமே என நாங்கள் நம்புகிறோம். குடும்பத்தின் திறனுள்ள நித்திய பாத்திரத்தை பற்றி நாங்கள் புரிந்து கொண்டிருப்பதால், கிறிஸ்தவ மதம் யூத வரலாற்று கலாச்சாரமுள்ள அநேக மேற்கத்திய நாடுகளில் பிறப்பின் திருமணங்களின் எண்ணிக்கை மிக அதிகமாய் சரிந்து கொண்டிருப்பதில் நாம் துக்கப்படுகிறோம். பொறுப்பு மிக்க ஆதாரங்கள் பின்வருவர்களை அறிக்கையிடுகிறது. அமெரிக்க நாட்டில் இப்பொழுது பிள்ளை பிறப்புகள் வரலாற்று குறைவாயிருக்கிறது. அநேக ஐரோப்பிய யூனியன் நாடுகளிலும் பிற வளர்ந்து வரும் நாடுகளிலும் பிறப்பு எண்ணிக்கை தங்களுடைய ஜனத்தொகையை சமப்படுத்துவதற்கு அவசியமான அளவிற்கும் குறைவாகவே இருக்கிறது. இது கலாச்சாரங்கள் நாடுகளின் பிழைப்பையே பயமுறுத்துகிறது. அமெரிக்காவில் 1960 59% பதினெட்டிலிருந்து 29 உள்ள திருமணமான இளம் வயது வந்தோரின் சதவீதம் 2010 20% விழுந்தது. முதல் திருமணத்திற்கு வயது இப்பொழுது வரலாற்றில் மிக அதிகமான அளவில் இருக்கிறது. 26 பெண்களுக்கும் ஏறக்குறைய 29 ஆண்களுக்குமாயிருக்கிறது. அநேக நாடுகளிலும் கலாச்சாரங்களிலும் திருமணமான தாய் தகப்பன் மற்றும் பிள்ளைகளை கொண்ட ஒரு பாரம்பரிய குடும்பம் என்பது ஒரு சட்டத்திற்கு பதிலாக தவிர்க்க முடியாததாக வந்து கொண்டிருக்கிறது. அநேக இளம் பெண்களுக்கு திருமணம் மற்றும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக வேலை துரத்துவது ஒரு அதிகரித்து கொண்டு வரும் தேர்ந்தெடுப்பாயிருக்கிறது. தகப்பன்மார்களின் பாத்திரமும் புரிந்து கொள்ளப்பட்ட அவசியமும் வாங்கிக் கொண்டே போகிறது. கவலைக்கிடமான இந்த போக்குகளின் மத்தியில் தேவனின் திட்டம் அவருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் என்றும், எங்கும் உள்ள அவருடைய பிள்ளைகளை தேவன் நேசிக்கிறார் என்றும் நாம் விழிப்புணர்வுடன் இருக்கிறோம். தேவனின் வல்லமையும் நன்மையும் இரக்கமும் பூமியும் குடிகள் எல்லோர் மீதும் உள்ளது என மார்மன் புத்தகத்தின் முதல் அதிகாரம் அறிவிக்கிறது. பின்னர் வருகிற அதிகாரம், எல்லா மனுஷருக்கும் அவருடைய ரட்சிப்பை அவர் இலவசமாய் கொடுத்தார். ஒருவனை போல மற்றவனும் ஆக மனுஷர் யாவரும் சிலாக்கியம் பெற்றவர்களே, ஒருவனும் விலக்கப்பட்டவன் இல்லை. தொடர்ந்து சகல மனிதர்களிடமும் இரக்கமுள்ளவர்களாகவும் தயாள குணமுள்ளவர்களும் அன்புள்ளவர்களாகவும் இருக்க நமக்கு பொறுப்பு இருக்கிறது என வேதங்கள் போதிக்கிறது. கடவுள் இல்லை என உரிமை பாராட்டுகிற அதிகரிக்கும் எண்ணிக்கையில் உள்ளவரையும் சேர்த்து எல்லா மனிதர்களின் மத நம்பிக்கையும் கூட நாம் மதிக்கிறோம். தேவன் கொடுத்த தேர்ந்தெடுப்பின் ஆற்றலின் மூலம் நமக்கு எதிரான நம்பிக்கையை வைத்திருப்பார்கள் என நாம் அறிவோம். ஆனால் நமது மத நம்பிக்கைகளை மற்றவர்களும் சமமாக மதிப்பார்கள் என நாம் நம்பிக்கை கொண்டு நம்முடைய நம்பிக்கைகள் சில வித்தியாசமான அவர்களுடைய தேர்ந்தெடுப்புகளுக்கும் நடத்தைகளுக்கும் நம்மை வலியுறுத்தி என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, ரட்சிப்பின் அவருடைய திட்டத்திற்கு ஒரு அத்தியாவசியமான அங்கமான திருமணமான ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே மட்டுமே பாலின உறவு இருக்க வேண்டுமென தேவன் ஒரு நித்திய தரத்தை ஸ்தாபித்தார் என நாங்கள் நம்புகிறோம். அழியாமையின் வாழ்க்கையை உருவாக்க வல்லமை அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த மிக மேன்மையான வல்லமை. அதன் உபயோகம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட முதல் கற்பனையில் உரிமை அளிக்கப்பட்டது. ஆனால் அதன் துர்பிரயோகத்தை தவிர்க்க பிற முக்கியமான கற்பனைகள் கொடுக்கப்பட்டன. கற்புடைமை பிரமாணத்திற்கு நாம் கொடுக்கும் வலியுறுத்துதல் தேவரின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் நமக்கு நமது இனவிருத்தியின் ஆற்றல்களின் நோக்கத்தை நமது புரிந்து கொள்ளுதலால் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான திருமண கட்டுக்குள் வெளியே நமது இனவிருத்தியின் ஆற்றல்கள் ஒரு அல்லது மற்றொரு பாவமான மற்றும் மேன்மையடைதலுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக தேவனின் திட்டத்திற்கு மாறானது. கற்புடைமை பிரமாணத்திற்கு நாம் நெருக்கமாயிருப்பதின் முக்கியத்துவம் ஆதாம் ஏவாளுடன் ஆரம்பித்து அவருடைய குமாரர்களும் குமார்த்திகளுக்கும் இடையிலான இனவிருத்தி உறவுகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளை போஷிப்பதற்காகவும் தேவனின் மாதிரியாக காலங்காலமாக தொடர்ந்து வருகிற திருமணத்தின் மாதிரிக்கு நமது பொறுப்பை விவரிக்கிறது. அதிர்ஷ்டவசமாக அநேக மத பிரிவுகளை அல்லது ஸ்தாபனங்களை சேர்ந்த அநேகர் திருமணத்தின் தன்மை மற்றும் முக்கியத்துவத்தை நம்முடன் ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலர் மத கோட்பாடுகளின் அடிப்படையிலும் பிறர் சமுதாயத்தின் எது சிறப்பாக இருக்கும் என அவர்கள் மதிப்பிடுகிறார்களோ அதை ஏற்கிறார்கள். திருமணத்திற்கு வெளியே அதிகமான பிள்ளைகள் பிறப்பதை பற்றி நாம் ஏன் வருந்துகிறோம் என்று தேவனின் திட்டத்தை பற்றி நாம் அறியும் போது தெரிகிறது. தற்சமயம் அமெரிக்க நாடுகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகள் 41% இப்படி இருக்கிறது. திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்கிற தம்பதியரின் எண்ணிக்கை கடந்த அரை நூற்றாண்டில் மிகவும் அதிகரித்திருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிறிய சதவீதமே திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்கிறது முதல் திருமணத்தின் முன் சென்றது. இப்பொழுது திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்தல் 60% திருமணங்களாக முன்னேறியிருக்கிறது. இது விசேஷமாக இளம் வயதினருக்கு மத்தியில் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. திருமணத்திற்கு வெளியே குழந்தை பெற்றுக் கொள்வது ஒரு சரியான வாழ்க்கை தரமாக இளம் வயதினர் சொல்லுகிறதுக்காக சமீபத்திய புள்ளிவரும் கண்டுபிடித்திருக்கிறது. பாலின ஒழுக்கத்தை பற்றி திருமணம் மற்றும் குழந்தை பெற்றுக் கொள்வதின் நித்திய தன்மை மற்றும் நோக்கங்களை பற்றி தேவனுடைய கட்டளைகளுக்கு எதிராக நடத்தைகளை ஸ்தாபிக்க சட்டம் மற்றும் கொள்கை மாற்றங்களை செய்ய அநேக அரசியல் சமூக அழுத்தங்கள் இருக்கின்றன. இந்த அழுத்தங்கள் வெவ்வேறு மாநிலங்களிலும் நாடுகளிலும் ஒரே பாலின திருமணங்களை ஏற்கனவே அனுமதித்திருக்கின்றன. பிற அழுத்தங்கள் பாலினத்தை அல்லது தேவனின் மகா மகிழ்ச்சியின் திட்டத்தை நிறைவேற்ற அத்தியாவசியமானவர்களான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான வித்தியாசங்களை ஒரே தன்மையாக குழப்பலாம். தேவனின் திட்டம் மற்றும் அவருடைய கோட்பாட்டின் நமது புரிந்து கொள்ளுதல் நமக்கு ஒரு நித்திய கண்ணோக்கத்தை கொடுக்கிறது. அத்தகைய நடத்தைகளை விட்டுவிடவோ அல்லது அவைகளை அனுமதிக்கும் சட்டங்களை நியாயப்படுத்த கண்டுபிடிக்கவோ நம்மை அனுபவிப்பதில்லை. தங்கள் கொள்கைகளை அவர்களுடைய கோட்பாடுகளை கூட மாற்றக்கூடிய பிற ஸ்தாபனங்களை போலல்லாமல் நமது கொள்கைகள் மாற்றப்படாதிருக்க தேவன் அறிக்கை அளித்த சத்தியங்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. நமது நம்பிக்கை உள்ளூர் அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிதல், மதிப்பளித்தல் மற்றும் ஆதரித்தல் என நமது 12வது விசுவாசமான முறைக்கிறது. ஆனால் ஒழுக்கமற்றதென தேவன் அறிவித்ததை மனுஷனின் சட்டங்கள் ஒழுங்கான வைக்கமாக முடியாது. தேவனிடத்தில் அன்பு வைப்பதும் சேவை செய்வதுமான நமது உயர்ந்த முன்னுரிமையின் பொறுப்பிற்கு நமது நடத்தையின் தரத்திற்கு அவரது பிரமாணத்தை நோக்கியிருப்பது அவசியமா இருக்கிறது. உதாரணமாக நாம் வசிக்கிற மாநிலங்களிலோ நாடுகளிலோ சட்டங்களின் கீழ் அந்த நடவடிக்கை இனியும் குற்றங்களாக இல்லாத போதும் விபச்சாரம் அல்லது தவறான உடலுறவு கொள்ளாதிருக்கும் தெய்வீக கட்டளையின் கீழ் நாம் இருக்கிறோம். அப்படியே ஒரு பாலின திருமணம் என அழைக்கப்படுகிற சட்டப்படி முறையாக்குவது திருமணத்தை பற்றி தேவனுடைய பிரமாணத்தையோ அவருடைய கற்பனைகளையோ அதை பற்றி நமது தரங்களையோ மாற்றுவதில்லை. தேவனிடத்தில் அன்பு வைப்பதிலும் அவரது கற்பனைகளை கைக்கொள்வதிலும் நமது நேரத்திலும் இடத்திலும் அவைகள் பிரசித்தம் பெற்றிருந்தாலும் வேறு தேவர்களும் முன்னுரிமைகளும் சேவை செய்வதையும் தவிர்த்திருக்க நாம் இன்னமும் உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறோம். இந்த தீர்மானத்தில் நாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களாக குற்றம் சாட்டப்படலாம், வேறுபடுத்தப்படலாம், நமது மத நம்பிக்கையின் சுதந்திரம் தாக்கப்படுவதை சந்திக்க நேரிடலாம். அப்படியானால் தேவனுக்கு சேவை செய்யும் நமது முதல் முன்னுரிமையை நாம் நினைவு கூற வேண்டுமெனவும் நமக்கு முன்னோடிகளைப் போல அவர்கள் காட்டிய அதே வலிமையுடன் நமது தனிப்பட்ட வண்டிகளை முன்னாக தள்ளி செல்ல வேண்டுமெனும் நான் நினைக்கிறேன். தலைவர் தாமஸ் எஸ் மான்சனின் ஒரு போதனை இந்த சூழ்நிலைக்கு பொருந்திருக்கிறது. 27 ஆண்டுகளுக்கு முன் இந்த மாநாட்டில் அவர் தைரியமாக அறிவித்தார், நாம் பொதுவாக கருத்துக்கு எதிராக துணிவு கொள்வோமா, கொள்கைக்காக நிற்க துணிவு கொள்வோமா, சமரசல்ல சமரசமல்ல துணிவே தேவனுடைய ஒப்புதலுக்கு புஞ்சிருப்பை கொண்டு வருகிறது. ஆண்மையுடன் சாவதற்கு ஒரு விருப்பமாக மதிக்கப்படும் போது மட்டுமல்ல, ஆனால் நேர்மையான வாழ தீர்மானமாக துணிவு ஒரு உயிரோட்டமுள்ள மற்றும் கவர்ச்சிகரமாக தன்மயமாகிறது. சரியான அவன் நினைப்பதை செய்ய பயப்படுகிறவன் ஒரு நற்குண கோலை, ஏனென்றால் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லது சிரிப்பார்கள். எல்லா மனிதர்களும் அவர்களுடைய பயம் உண்டு, ஆனால் தங்களுடைய பயங்கள் மரியாதையுடன் எதிர்கொள்கிறவர்களுக்கு அப்படியே துணிவும் உண்டு என்பதை நினைவு கூறுகிறோம். அழியாமையின் தற்காலிக சவால்கள் மகத்தான கற்பனைகளையும் நமது சிருஷ்டிகரும் நமது இரட்சகருமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமைகளையும் நாம் மறக்க காரணமாயிருக்க நாம் விடாதிருக்க வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். நமது நித்திய இலக்கின் பார்வையை நாம் இழந்து போகாதிருக்க உலகத்தின் காரியங்களுக்காகவும் மனிதருக்கு புகழுக்காகவும் ஆசைப்படுவதாலும் அதிக அளவில் நம் இருதயங்களை ஈடுபடுத்தக்கூடாது. அவருடைய பிள்ளைகளை தேவன் திட்டத்தை அறிந்தவர்களாகிய நமக்கு அதற்கு பங்கேற்க உடன்படிக்கைகளை செய்த நமக்கு ஒரு தெளிவான பொறுப்பாயிருக்கிறது. நித்திய ஜீவனை அடைவதற்கு நமது மிக உன்னதமான விருப்பத்தை வேறு தேவர்களை அல்ல தேவர்கள் இல்லாமல் இருக்க பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரனாகிய நமது இரட்சகரான இயேசு கிறிஸ்துவை அன்றி பெற எந்த முன்னுரிமைகளையும் செய்யாமல் இருக்க நமது முன்னுரிமையை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இந்த முன்னுரிமையை புரிந்து கொள்ளவும் அதை ஒரு புத்திசாலத்தனமான அன்பான வழியில் தொடர்ந்து செல்ல நாம் நாடும் போதும் தேவன் நமக்கு உதவுவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஆமேன்.